சிந்தனைக்காக ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 வாசி கேட்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமி மேலெங்கும் இதை தரும் சகலவித பூண்டுகளையும் இதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுள். பூமியின் மேல் உள்ள சகல மிருக ஜீவன்களையும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் லாபற்றிருக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று என்பது ஒரு திருமணத்தை பற்றியதான வேதம் கூறும் ஆலோசனைகளை பற்றி நாம் சிந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு திருமணத்தை பத்தி பேசும்போது இந்த சமுதாயத்துல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், இந்த சமுதாயத்துல திருமணத்தை குறித்து பேசும்போது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு இருக்கு, அதை குறித்ததான ஒரு தவறான மனப்பான்மை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையான உறவு இன்றைக்கு அதிகமாக கேலி செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அநேக கருத்துக்கள் கணவன் மனைவிக்கிடையாத குறித்து பரிமாறிக்கொண்டிருக்கிறார். கணவன் இடத்துல பேசும்போது கணவர்மார்கள் அநேகம் என்ன சொல்றதுன்னா, வீட்டுக்கு போனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வீட்டுல என்னால் நிம்மதியா இருக்க முடியல, நான் நினைக்கிறத என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மனைவிகள்ட்ட கேட்டா மனைவிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அநேக கம்ப்ளைண்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸை பத்தி, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, பொறுப்புள்ளவரா இருக்கிற மாட்டாரு, விளையாட போறாரு, சாப்பிட வர மாட்டாரு, ஒரு ப்ராப்பர் ஹஸ்பண்டா பிஹேவ் பண்ண மாட்டாரு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அடுத்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு சேர்ந்து தங்களுடைய பிள்ளைகளை பற்றிருக்காவல, இவன் எப்படி இருக்க போறான்னு தெரியல, எப்படி வாழ போறான்னு தெரியல, என்ன முடிவு எடுத்திருக்கிறான்னு தெரியல, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல, என் சொல் பேச்சே கேட்க மாட்டான், சரியான முறையில வளர மாட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் புலம்பிட்டே இருக்கு. இந்த புலம்பல் என்ன செய்யுது அப்படின்னா, சமுதாயத்தை பாதிக்குது. சமுதாயம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது, வாழ்க்கை நம்மளுடைய குடும்பத்தை ரிட்டனா பாதிக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் உருக்குலைந்து கொண்டே இருக்கிறது. இது சமுதாயத்தில் இருக்கிற இயேசுவ தெரியாத குடும்பத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல, இது கிறிஸ்துவ குடும்பமும் இதுக்குள்ள அடங்குறதாக இருக்கு. இயேசுவ விசுவாசிக்கிறேன், நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன், தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி விசுவாசிகளாகிய இருக்கிற குடும்பத்துக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட பிரச்சனை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கும் குடும்பங்கள் இன்னும் குழப்பத்திலும் பிரச்சனையிலும் சீரழிந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. தேவன் குடும்பத்தை என்ன நோக்கத்திற்காக படைத்தார் என்பதை தெரியாதனால இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை நிறைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கனால எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றோம் பேசி பார்த்தோம். முதலாவது சண்டை வரும்போது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்த பிரச்சனை திரும்பி கண்டினியூ ஆகுது, ஒரு சமாதானம் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா, நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்கறேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ரெண்டு பேரும் அமைதியா வருவோம், நான் என் வேலையை பார்க்கறேன், நீ உன் வேலையை பாரு, அமைதியா இந்த வீட்டுல இருந்து போயிருவோம். பிரச்சனை வளர வளர என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகம் சொல்றது கவுன்சிலிங் போங்க, கவுன்சிலிங் போய் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி உங்களுடைய மனசுல இருக்க வாரத்தெல்லாம் சொல்லுங்க, சரியாயிரும். இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிப்பு போங்க, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே போய் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி ஓபன் அப் ஆகி பேசிட்டு வாங்க, சரியாயிரும். இல்லைன்னா கடைசியா ஒரு சொல்யூஷன் சொல்லுது, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றீங்க, டெய்லி சண்டை போடுறீங்க, டெய்லி குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, டெய்லி உங்களால நிறைய பேருக்கு பிரச்சனை, உங்களுடைய கணவன் வீட்டு சைடிலும் பிரச்சனை, மனைவி வீட்டு சைடிலும் பிரச்சனை, ஏன் இவ்வளவு பிரச்சனை, பிரிஞ்சிருங்களேன். அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, இன்னும் ரெண்டு பேரும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, இல்ல உடல் உறவுல இன்னும் அதிகமா அவங்களைய ஈடுபடுத்திக்கொள்ளுங்க, பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் எவ்வளவுதான் அறிவுரைகளை கொடுத்தாலும், இந்த உலகம் எவ்வளவுதான் ஆலோசனைகளை கொடுத்தாலும், குடும்ப பிரச்சனை சரியாக கவுன்சிலிங் போலாம், ட்ரிப் போலாம், உங்களுடைய நீங்க ஓப்பன்னஸா இருக்கலாம், அநேக காரியங்களை இனிஷியேட்டிவ் எடுத்துக்கலாம், நிறைய கம்யூனிகேட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை நான் இனிமேட்டு உண்மையா இருக்க போறேன்னு சொல்லி வாழலாம். வாழ்ந்தாலும் பிரச்சனை வரும், பிரச்சனை முடியாது, பிரச்சனை பெருசாகும், பிரச்சனை முற்று பெறாது. பிரச்சனை முற்று பெற வேண்டும் என்றால் வேதம் இல்லாமல் பிரச்சனை ஒருபோதும் முற்று பெறாது. நான் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், என்னுடைய ரிலேஷன்ஷிப் நான் டெவலப் பண்றது, நிறைய புதுசு புதுசா யோசிக்கலாம், நிறைய ட்ரிப்ஸ் பிளான் பண்ணலாம், நிறைய கவுன்சிலிங் போலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நான் வீட்டுல என்னென்னமோ பண்ணலாம். ஆனா இது எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா, பிரச்சனையை சரி செய்யாது. ஏன் கிறிஸ்தவ குடும்பத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு? ஏன் கிறிஸ்தவ குடும்பமும் சீரழிந்து கொண்டிருக்கு? ஏன் கிறிஸ்தவ குடும்பமும் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் போல வாழ்ந்துட்டு இருக்கு? அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, வேதத்திற்கு அர்ப்பணித்து வாழ மறுக்கும் கணவனும் மனைவியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாவம். என்னுடைய பாவம் எதுக்கு நேரா வழி நடத்துது அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது என்பதற்கு என்னை அர்ப்பணித்து வாழ முடியல. கணவனும் மனைவியா இருக்கிறோம் அல்லது திருமணம் ஆக போகுது அப்படின்னா, முதலாவது அந்த மனுஷன், அந்த மனைவி, அந்த ஒரு பெண் வேதத்துக்கு அடிபடுகிறவளாய், வேதத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லது அர்ப்பணிக்கிற ஆளாக இருக்க வேண்டும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, திருமணம் ஆக போது என்ன முதலாவது உங்களுடைய கல்யாணத்துக்கான ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, நீ விசுவாசியா இருக்கணும், வேதத்துக்கு உன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும். வேதத்துக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கல அப்படின்னா, குடும்பம் தேவன் எதிர்பார்க்கும் குடும்ப வாழ்வாக சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. என்ன முயற்சி செஞ்சாலும், என்ன சாதனை பண்ணாலும், குடும்பம் சந்தோஷமா இருக்காது. சரி, பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, இந்த சமுதாயத்தினால என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, சமுதாயத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எல்லாருக்கும் அறியப்பட்டேன், பிரிஞ்சு போனா எனக்கு அவமானம், அசிங்கம், இப்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனையோட நான் வாழ்ந்துறேன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், நான் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன், இது இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால குடும்பத்துல பாவம் அதிகரிக்கிறது. குடும்பத்துல பாவம் அதிகரித்து என் கூட இருக்கிற ஒவ்வொருவங்களையும் பாதித்து கொண்டே இருக்கு. ஏன் இன்னைக்கு குடும்பத்தை பற்றி பேசுவது அவசியமாக இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கணவன் மனைவியும், பிரச்சனைக்குள்ளாக இருக்கிற கணவன் மனைவியும் தன்னை சார்ந்த ஒருத்தவர்களை பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கணவன் மனைவியாக ஒருத்தவங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா, அது நிச்சயமா உங்களுடைய பிள்ளையை பாதிக்கும். அந்த சண்டைய உங்களுடைய உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பாதிக்கும், உங்களுடைய நெருங்கிய உறவுகளை தொடர்ச்சியாக பாதித்துக் கொண்டே இருக்கும். இந்த சண்டையினுடைய விளைவு விரக்தியில என்ன நடக்கும் அப்படின்னா, பாவம் அதிகரிக்கும். எப்படிப்பட்ட பாவங்கள் அதிகரிக்குது அப்படின்னா, திருமணத்துக்கு வெளியே உடல் உறவு வைத்துக் கொள்வார், திருமணத்துக்கு தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய மனைவிக்கோ உண்மையற்றவர்களாக வாழ்றார். இப்படிப்பட்ட பாவங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இன்னும் மனுஷனை குற்ற உணர்வுக்குள்ளாக வைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில குடும்பங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, வேதம் தேவை. வேதம் இல்லாம குடும்பங்கள் கட்டமைக்கப்பட முடியாது. குடும்பங்கள் கட்டமைக்கப்படணும், ஒரு கணவன் மனைவியாக நான் சந்தோஷமா என்னோட தேவன் எனக்கு கொடுத்த வீட்டுல என்னுடைய மனைவியோடு, என்னுடைய கணவனோடு, என்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமா வாழணும் அப்படின்னா, எல்லாரும் வேதம் பக்கமா திரும்பினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீர்வாகும். வேதம் இல்லாம ஒருபோதும் எப்பொழுதும் பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாது. இதுதான் ஒரு அடிப்படை. பிரச்சனையோடு வாழ்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேதம் சொல்றது, வேதத்துக்கு திரும்புங்க, வேதத்துக்கு திரும்பணும். ஏன் வேதத்துக்கு திரும்பணும்? நான் ஏன் வேதத்துக்கு திரும்பணும்? பிரச்சனையோடு வாழ்கிற நான் ஏன் வேதத்துக்கு திரும்பணும்? ஏன் வேதத்துக்கு திரும்பணும் அப்படின்னா, வேதம் மட்டும்தான் ஆணை தேவன் எதற்காக படைத்தார் என்பதை சொல்றது, வேதம் மட்டும்தான் பெண்ணை ஏன் படைத்தார் என்று சொல்லுது, வேதம் மட்டும்தான் திருமணத்தின் நோக்கத்தை சொல்லுது, வேற எதுவுமே சொல்லல. ஆணினுடைய ஆணின் படைப்பின் நோக்கம் என்ன, பெண் எதற்காக படைக்கப்பட்டால், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணத்துல தேவன் இவர்களுக்காக என்ன நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்பத வேதம் மட்டும் தான் சொல்லுது, வேற யாரும் சொல்லல. இப்ப வேதத்துல தேவன் மனிதனை எப்படி படைத்தார் அடிப்படையா, வேதத்துல பார்க்கும் போது நம்ம வாசி கேட்ட ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா, தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆறு நாட்கள்ல படைத்தார் என்று பார்க்கும். ஆறு நாட்கள்ல படைத்த இந்த தேவன் குடும்பத்தையும் ஏற்படுத்துகிறார் என்றது பார்க்கும். தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார், குடும்பத்துல ஆணுக்கான ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கிறார், அதாவது கணவனுக்கான பொறுப்புகளை கொடுக்கிறார், மனைவிக்கான பொறுப்புகளை கொடுக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஆதியாகமத்தினுடைய பின்னணியை பார்க்கும் போது, ஆதியாகமம் இந்த ஐந்து ஆகமங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கானான சுதந்திரிக்க செய்ய போகிற தேவன் யார் என்பதை விளக்கப்படுத்துவதற்காக தான் இந்த ஐந்து ஆகமங்கள். இந்த தேவன் யார், உங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமா கொடுக்க போற தேவன் யார் என்பதை விளக்கப்படுத்துகிறது. அது ஆதியாகமம் முதல் இரண்டு அதிகாரம், தேவன் உங்களையும் என்னையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் ஆளுகிறவர், உங்களையும் இனியும் உருவாக்கினவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் நோக்கத்தை கொடுத்தவர் என்பதுதான் இந்த முதல் மூன்று அதிகாரம் சொல்லு. குறிப்பாக இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் பார்க்கும் போது, ஒரு குடும்பம் எப்படி பாவத்தினால சிக்கினது என்பதுதான் இரண்டாம் அதிகாரம் சொல்லு. அப்படி பார்க்கும் போது, முதலாவது திருமணம் என்பது தேவனுடைய படைப்பின் திட்டமாக இருக்கு. திருமணம் குடும்பம் மனுஷனுடைய எண்ணத்துல உருவானதல்ல, குடும்பம் தேவனுடைய எண்ணத்துல படைப்பின் நியதியாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம இருபத்தி ஆறாம் வசனத்துல பார்த்தோம், ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல பார்க்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவையிலும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தினையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். முதலாவது பார்க்கும் போது, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். இப்ப குடும்பம் என்பது படைப்பில் வேரூன்றியது. முதலாவது வேதம் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் படைப்பில் வேரூன்றியது. இருபத்தி ஏழாம் வசனத்துல பார்க்கும் போது, அவர் தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை ஆணாக பெண்ணாக தேவன் படைத்தார். முதல் அடிப்படையான ஒரு காரியம், குடும்பம் படைப்புல எப்படி வேரூன்றியது என்று பார்க்கும் போது, குடும்பத்தை உருவாக்குவதற்கு முன்பாக தேவன் ஆணை படைத்தார், பெண்ணை படைத்தார், தேவன் உருவாக்கினார். நான் ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்து வந்து நானா வரல, குரங்குல இருந்து வரல, அமீபால இருந்து தோன்றி நான் உருண்டு உருண்டு பல கோடி வருஷத்துல வரல. தேவன் உங்களையும் என்னையும் படைத்தார். அடிப்படையான ஒரு விஷயம், தேவன் உங்களையும் என்னையும் எப்படி படைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுது, தன்னுடைய சாயலாக படைத்தார். தேவன் இந்த பூமியை படைப்பதற்கு முன்பாக ஐந்து நாள் படைத்துட்டு, ஆறாவது நாள் படைப்புல ஒரு கவுன்சில் நடக்குது. திரித்துவ தேவன் ஆலோசனை செய்கிறார்கள், எப்படி படைக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், மூன்று பேர் இணைந்து மனுஷனை எப்படி படைப்போம்னு சொல்றாங்க. இருபத்தி ஆறாம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த திரித்துவ தேவன் ஆணையும் பெண்ணையும் அவருடைய சாயலில் படைத்தார். தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஆண் பெண். குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவனும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஆண் பெண். பார்க்கும் போது தேவன் இங்கு வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் ஆணையும் சிருஷ்டித்தார், பெண்ணையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்தார், தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை படைப்பதற்கு முன்பாக முதல் ஐந்து நாட்களுடைய படைப்பை பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் தன்னுடைய வார்த்தையில சொல்லிட்டே இருந்தார். அவர் சொல்ல சொல்ல நடந்துட்டே இருந்துச்சு. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை கிரியையாக செயலாக வெளிப்பட்டது. ஆனா மனுஷனை உருவாக்கும் போது தேவன் தனது மதிப்பிடப்பட முடியாத கனத்தோடனும் முக்கியத்துவத்துடனும் மனுஷனை படைச்சார். உங்களை என்னையும் படைக்கும் போதுதான் தேவன் முழு கவனத்தோடனும் முழு மகத்துவத்துடனும் தன்னுடைய முழு ஆலோசனையோடையும் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதான் சங்கீதம் 139 பார்த்து போகுது, ஹவ் வண்டர்ஃபுல் யூ ஆர் மேட் அப்படின்னு சொல்றேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டேன். மனுஷனால நான் என்னுடைய பாடி சிஸ்டம்ஸ் என்னால் நான் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. என்னுடைய முழு உடம்பு என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. தேவன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி, தேவன் தன்னுடைய கரங்களை பயன்படுத்தி முழு முக்கியத்துவத்துடனும் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறார். இங்க எம்பசைஸ் திரும்ப திரும்ப சொல்லப்படுது, ஆணையும் பெண்ணையும் ரெண்டு பேரையும் தேவன் முழு கணத்துடனும் முழு முக்கியத்துவத்துடனும் தன்னுடைய முழு ஞானத்துடனும் படைத்தார். தேவ சாயலாக படைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவசாயல் அப்படின்னா என்ன? தேவசாயல் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய ஞானம். எபேசியர் 4:24 பார்க்கும்போது, எபேசியர் 4:24 எடுத்துக்கணும். எபேசியர் 4:24 சொல்லுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கருத்துக்கணும். தேவனுடைய சாயல், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய ஞானம். இப்ப முதலாவது பார்க்கிறோம், தேவன் ஆணியும் பெண்ணையும் படைத்திருக்கிறார். நீங்களா நானா இந்த உலகத்துல உருவால? இப்ப தேவன் படைத்திருக்கிறார் அப்படின்னா தேவன் நமக்கான நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மளுடையது கிடையாது. இந்த உலகத்துல பிறந்தது என்னுடைய இஷ்டம் இல்லை. இந்த உலகத்துல வாழ்றது என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்களா சுயமா வரல, நீங்க சுயம்பு இல்லை, நீங்க படைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவர்களுக்கு படைத்தவர் நோக்கத்தையும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இதை நிறைய நேரத்துல நம்ம மறந்துட்டோம். நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கைய நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டைகள் வரும்போது, இது என் வீடு, இது என் உரிமை, எனக்கு என் வீட்டுல என்னுடைய குடும்பத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படின்ட்டு வாக்குவாதம் வரும். தேவன் அப்படி படைக்கவே இல்லை. தேவன் உங்களை படைத்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படிதான் வாழும். தேவன் படைத்துட்டாரு. உதாரணத்துக்கு இந்த வெஹிக்கல் இருக்கு, இது இதோட நோக்கத்திற்கு இருக்க முடியாது. இது எதற்காக படைக்கப்பட்டதோ, எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த காரியத்தை செய்வதற்குதான். இந்த அந்த காரியத்தை செய்யலனா இது பயனற்றது, தூக்கி விட்டு இருந்தலாம். அப்ப அதே போலதான் மனிதனாகிய நீங்களும் நானும் ஆணியும் பெண்ணியும் தேவன் படைத்து தன்னுடைய சாயலை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். குடும்பத்துல இருக்கிற கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் தன்னுடைய சாயல் என்ன படைச்சிருக்கிறார். என்ன மட்டும் இல்ல, ஆணியும் பெண்ணையும் படைச்சிருக்கிறார். என்னை போலவே என்னுடைய மனைவியை படைத்திருக்கிறார். ரெண்டு பேரையும் அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். அவருடைய சாயல்ல படைச்சிட்டு அப்படியே விடாம எனக்காக, ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன நோக்கம், என்ன நோக்கத்தை கொடுத்திருக்கிறார்? 26:26 பார்க்கும்போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப அவர் நோக்கம் சொல்றார், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அடுத்து 28 வாங்க, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் படைத்ததோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னை போல இந்த உலகத்தை ஆளும்படியாக தேவன் மனிதனை படைத்தார். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவன் தன்னை போல இந்த உலகத்தை ஆளும்படியாக நமக்கு என்று ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதான் நம்ம 2 பாக்குறோம். தேவன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தோட்டத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதை பயன்படுத்துங்கள், ரூல் ஓவர் இட், கவர்ன் இட் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் ஆளணும். அப்ப தேவன் படைப்புல என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு தேவன் கொடுத்த சூழலை, தேவன் படைத்த இந்த உலகத்தை அதை ஆளும்படியாகவும், தேவனை போல ஆளும்படியாகவும் உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பு ஆணுக்கு மட்டும் கொடுக்கல, இந்த பொறுப்பு பெண்ணுக்கும் கொடுத்துருக்கிறார். அதாவது ஒன்னாம் அதிகாரம் 28 வசனத்துல பார்க்கும்போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அவர்களை என்று பார்க்கும்போது ஆதாமையும் ஏவாளி, ஆதாமுக்கு மட்டும் கவர்னிங் ரூல் கொடுக்கல, அங்க எம்பசைஸ் யாருக்கு கொடுக்கிறார் என்று பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஏவாளுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழலை ஆண்டு கொள்ளும்படியாக, அதை ஆளும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து 28 வசனத்துல பார்க்கும்போது அடுத்த ஒரு நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. அடுத்த நோக்கம் எப்படின்னா, கணவனும் மனைவியுமாக இணைந்து பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், பூமியை நிரப்புங்க என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த நோக்கத்தை பாருங்க, நான் ஒரு ஆளணும், இந்த பூமியை ஆளணும், இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட சூழல் ஆளணும், கணவன் மனைவியாக இணைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் எனக்கு என்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இப்ப படைப்புல ஆதாமுக்கு என்ன நோக்கம், ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பொறுப்பு, ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளணும், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்படுத்தணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்படுத்தணும். அப்படின்னா ஆதாமும் ஏவாளும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரதிநிதிகள், பொறுப்பாளிகள். இப்ப ஆதாமும் ஏவாளும் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பொறுப்பாளிகள். நாம் பொறுப்புள்ளவனா இருந்து தேவன் எனக்கு கொடுத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். இப்ப கணவன் மனைவியாக இருக்கிற நீங்க யாரு அப்படின்னா, நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண், வாங்க நம்ம சேர்ந்து வாழலாம், அது இல்ல. நீங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பொறுப்பாளிகள், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கல்யாணமாக போற வாலிபர்கள், இதை தெரியாம கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பொறுப்பாளிகள், சும்மா இந்த உலகத்துல இருப்பதற்கு தேவன் உங்களை படைக்கல, தேவன் உங்களை பொறுப்பாளிகளா படைச்சிருக்கிறார், நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம தேவன் எந்த படைப்பையும் படைக்கல, மனுஷனை சேர்த்து மனுஷனுக்கான நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, தேவனுக்காக பொறுப்பாளிகளை வேற பெற்றெடுக்க வேண்டும். பிள்ளை பெற்றதுக்கான நோக்கம் என்ன, பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன, எனக்கு என்ன நோக்கமோ அதே போலதான் இவனும், எனக்கு பிறக்க போற பிள்ளையும் எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணும். அவன் இந்த உலகத்துல தேவன் அவனை படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்ப முதலாவது அதிகாரத்துல தேவன் தெளிவாக சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவன், அவனுக்கு தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன நோக்கம்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட சூழலை ஆண்டு கொள்ள வேண்டும். இப்ப தேவன் ஆளுகிறவன், தேவன்னா இந்த முழு பூமியும் ஆளுகிறவர், தேவன்தான் இந்த முழு பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறவர், தேவன்தான் இந்த முழு பூமியும் பராமரிக்கிறவர். தேவன் என்ன சொல்றாரா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழலுக்குள்ளாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ளாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை தேவனை போல ஆள வேண்டும். அதனால சொல்றார், நீங்கள் என்னுடைய பிரதிநிதிகள். தேவன் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய வேலையை மனுஷனோடு பகிர்ந்து கொள்கிறார். அதான் நம்ம 2 அதிகாரத்துல அடுத்து பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் இருவருக்கும் இணைந்து, இவர்கள் இருவரும் இணைந்து, இது கணவனுக்கு மட்டுமான வேலை கிடையாது, ஆதாமுக்கு மட்டுமான வேலை கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவன் கொடுத்த நோக்கத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நம்முடைய சமுதாயம் பெண்களை இழிவாக பார்க்குது, பெண்களை தரக்குறைவா பார்க்குது, பெண்களை மட்டம் தட்டுறது நம்முடைய சமுதாயம். தேவன் படைப்புல அப்படி படைக்கல, தேவன் தனது சாயல்ல மனுஷனை படைச்சான், தனது சாயல்ல தான் பெண்ணையும் படைச்சிருக்கிறார். அவனை, அந்த பெண்ணை முழு கணத்துடனும் முழு முக்கியத்துவத்துடனும் அவங்களுக்கும் பொறுப்பை கொடுத்து படைச்சிருக்கார். உங்களுக்கு மனு ஆணுக்கு எப்படி பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அதே போலதான் பெண்ணுக்கும் கொடுத்துருக்கிறார். இது அடிப்படையான முதலாவது சத்தியம். தேவன் படைத்தார், தன்னுடைய சாயல்ல படைத்தார், படைத்துட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை ஆணும் பெண்ணுமாக இணைந்து தேவனை போல இந்த உலகத்துல ஆள வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது, 2 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், குடும்பத்தில் கணவனுக்கு பிரதானமான பொறுப்பு. 2 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது தேவன் ஆதாம் எப்படி உண்டாக்கினார் என்று சொல்றார். 2 அதிகாரத்தை குறிப்பா பார்க்கும்போது, 2 அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன், குறிப்பாக மனுஷனை எப்படி படைத்தார், ஆறாம் நாள் எப்படி படைத்தார் என்பதை விளக்கப்படுத்துவதுதான் இரண்டாம் அதிகாரம். அந்த இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, குடும்பத்தில் கணவனின் பிரதானமான பொறுப்பு. என்ன இவ்வளவு நேரம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொறுப்புன்னு சொல்லும், இவ்வளவு நேரம் தேவன் ரெண்டு பேரையும் ஒரே விதமாக தன்னுடைய சாயல படைத்தார்னு சொல்லும், இப்ப என்ன திடீர்னு கணவனுக்கு மட்டும் ஒரு பிரதானமான ஒரு பொறுப்பு, கணவனுக்கு மட்டும் எப்படி பிரதானமான பொறுப்பு வருது? வேதம் தெளிவாக சொல்லுது, இரண்டாம் அதிகாரத்துல தேவன் ஆதாமை முதலாவதாக படைத்தார். தேவன் ஆதாமை முதலாவதாக படைத்து அவனுக்கான பொறுப்பை முதலாவது கொடுக்கிறார். அவர்களுக்கான பொறுப்பையும் அவர்களுக்கான வேலை என்னன்னு சொல்ற நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இரண்டாம் அதிகாரம் 20 வசனம் வரைக்கும் தேவன் ஆதாமோடு பேசுறார். 7 வசனத்துல இருந்து 20 வசனம் வரைக்கும் ஆதாம் எப்படி உண்டாக்குனேன்னு சொல்லிட்டு, ஆதாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வைக்கப்பட போறான் என்பதை சொல்லிட்டு, அவன் அந்த சூழலுக்குள்ளாக கொண்டு வந்து, அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து ஆதாமோடுதான் இப்ப பேசிட்டு இருக்கிறார். 20 வசனம் வரைக்கும் ஆதாம்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 வசனத்துல இருந்து 2:15 இருந்து பாக்கலாம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, அங்க சிங்குலர்ல சொல்லப்படுது, நீ தோட்டத்தில் உள்ள சகலவித கனியையும் விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலேயே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி, அவை அந்தந்த ஜீவ ஜந்துகளை ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம ஒரு நோக்கத்துக்காக படைச்சிட்டார், ஆதாமே ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டார். வச்ச உடனே ஆதாமுக்கு அங்க சொல்றார், 15:16-17 வசனத்துல அவனுக்கான கட்டளையை கொடுக்கிறார், இந்த தோட்டத்துல நீ வாழணும்னா எப்படி வாழணும். அத சொல்லி முடிச்சுட்டு ஆதாம் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். ஆதாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, அந்த 6வது நாள்லயே அந்த வேலை, தேவன் கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அத பார்க்கும் போது நம்ம பார்க்கிறோம் 19 வசனத்துல என்ன பேரிடுறான் என்பதை தேவன் பார்க்கிறார். அப்போ அத அவன் ரூல் பண்ண தொடங்கிட்டான், ஏதேன் தோட்டத்தை ரூல் பண்ண தொடங்கிட்டான், அந்த மிருக ஜீவன்களை ரூல் பண்ண தொடங்கிட்டான். அந்த அவனுடைய தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட அந்த ஆதாம் தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்த தொடங்கிட்டான். இன்னும் ஏவாள் வரல. அப்போ கணவனுக்கு தேவன் என்ன பொறுப்பை கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயல்படுத்தும் பொறுப்புகளை கொடுத்துருக்க. ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை செயல்முறைப்படுத்தும் பொறுப்புகளை தேவன் முதலாவது ஆதாமுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, வேதம் சொல்லுது ஆதாம் தான் முதலில் படைக்கப்பட்டவன். 1 Corinthians 11:8-9 வசனத்தை நம்ம வாசிக்கலாம், புருஷன் ஸ்ரீ நிறத்தில் தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷன் இருந்து தோன்றினவள், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இதை நீங்க ஆதியாமம் 2வது அதிகாரத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆதாம தான் தேவன் என்ன செஞ்சார், முதலாவது படைத்து ஆதாமுக்கு தான் முதலாவது தன்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் சொல்றார். இந்த ஏதேன் தோட்டத்துல எப்படி வாழணும், உன்னுடைய பொறுப்பு நீங்க செய்யணும், இந்த தோட்டத்துல நீ வேலை பார்க்கணும், இதை நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆதாமுக்கு கட்டளையை கொடுத்தார். ஆதாம் அதை நடைமுறைப்படுத்த தொடங்கினார். குடும்பத்துல கணவன் ஏன் தலைவனா இருக்கிறான் அப்படின்னா, தேவன் படைப்புல கணவனுக்குதான் அந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, செயல்படுத்தும் பொறுப்புகளை எல்லாத்தையும் முன் வந்து செய்யற பொறுப்புகளை ஆணுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜெண்டர் ரோல் கன்ஃபியூஷன். குடும்பத்துல ஆண் ஆணுக்குரிய வேலையை செய்ய மாட்டான், பெண் பெண்ணுக்குரிய வேலையை செய்ய மாட்டான், ரெண்டு பேரும் உள்டாவா பண்ணிக்கிறதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, குடும்பத்துல பிரச்சனை நடக்குது. தேவன் ஆணுக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை மறந்துட்டு பெண்ணுக்கான பொறுப்பை ஆணு செய்யும் போது பிரச்சனை, ஆணுக்கான பொறுப்பை பெண்ணு செய்யும் போது பிரச்சனை. ஆனா வேதம் தெளிவா ஆதாம் இடத்துல சொல்லும் போது ஆதாம் தான் அந்த பொறுப்புகளை செயல்படுத்துகிறவனாக இருக்கிறார். இங்க அந்த ஆதாமுடைய வேலை என்ன? ஏவாள் இன்னும் வரல. ஏவாள் வருவதற்கு முன்பாக ஆதாம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டான். தேவன் தனக்கு கொடுத்த அந்த கட்டளையும் கொடுத்த பொறுப்பையும் அவன் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் என்று பார்க்கிறோம். ஆண் தேவனிடத்திலிருந்து நேரடியாக தெய்வீக கட்டளையை பெற்றவன். ஆண் யார், ஆதாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து நேரடியாக தெய்வீக கட்டளையை பெற்றவன். இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம பார்க்கிறோம் அவன் வேலை செய்யும் போது. இந்த இடத்துல ஆதாம் தான் தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணல. ஆதாம் ஒருபோதும் எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு, எனக்கு மட்டும் ஜோடி இல்லைன்னு கடவுள்கிட்ட கேட்கல. தேவன் ஏவாளை ஏற்படுத்தினார். திருமணம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தோன்றினது அல்ல, திருமணத்தை தேவன் ஏற்படுத்தினார். திருமணத்தை தேவன் ஏற்படுத்தி ஏவாளை தேவன் உண்டு பண்ணி ஏவாளை ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார். பார்க்கலாம். இப்ப குடும்பத்துல கணவன் தன்னுடைய பொறுப்பை முதன்மையாயிருந்து செய்யணும். கணவனாக தன்னுடைய குடும்பத்தை எல்லா காரியத்திலும் முதன்மையாக வழி நடத்தணும். எல்லா நேரத்திலும் குடும்பத்தினுடைய தலைவனாக செயல்பட்டு கொண்டே இருக்கணும். தேவன் தனக்கு கொடுத்த மனைவியை முதலாவது அவன் வழி நடத்த வேண்டும். தேவன் ஏவாள் இடத்துல நேரடியாக இந்த கட்டளையை சொல்லல. தேவனுடைய கட்டளையிலா தேவன் ஏவாள்கிட்ட போய் நான் ஆதாம்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஓன்ற சொல்றேன்னு தனியா போய் சொல்லல. நீங்க அதை வாசிக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய கட்டளைகளை, தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை, தேவன் தனக்கு கற்பித்தத ஆதாம் ஏவாளுக்கு கற்பிக்கிறார். இதான் அந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி வருது பாரு, அந்த ரூ அந்த அவன் கவர்னிங் அதை ஆள வேண்டும் அப்படின்னா ஏவாள் இடத்துல தேவன் தனக்கு கொடுத்த எல்லா கட்டளையும் சொல்றான். அதனாலதான் நம்ம மூணாம் அதிகாரத்துல பார்க்கும் போது பிசாசு ஏவாள்கிட்ட கேட்கும் போது தேவன் எங்களுக்கு இதை கற்பித்து இருக்கிறார், சகல சட்டத்தையும் அவர் தெரிந்திருக்கிறார். அப்போ ஒரு கணவனாக என்ன செய்யணும் அப்படின்னா, அடிப்படையிலே ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னா கணவன் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பேசிக் அந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி வருது அப்படின்னா, அவன் கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கிறான். தன்னுடைய மனைவிக்கு தேவன் கொடுத்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறவனாக, தேவன் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறவனாக, தேவன் நியமித்த கட்டளைகளை கற்றுக் கொடுக்கிறவனாக, தேவன் சொன்ன நோக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவனாக, தேவனுடைய அனைத்தையும் தேவனுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கும் ஒரு ஆண் அப்படின்றவன். இஸ் அ வைப்ரண்ட் மேன். அவன் திங்கரா இருக்கணும், அவன் ஞானமானவனா இருக்கணும், அவன் எல்லாத்தையும் வழிநடத்த திறமை படிச்சிருக்கணும், அவன் போதிக்கிறவனா இருக்கும், கற்றுக் கொடுக்கிறவனா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்துல உள்டா நடக்குது. குடும்பத்துல பின்னாடி இருந்து அவன் மனைவி இதை செய்யாத அதை செய்யாத அப்படி போ இப்படி போன்ட்டு பெண்ணானவள் ஆணுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறான். இங்க சண்டை வருது. எனக்கு தெரியும்னு சொல்லுவான் உடனே, எனக்கு தெரியும் நீ அமைதியா இரு, உன் வேலையை பார்த்துட்டு போ. அங்க ரோல் சேஞ்ச் ஆனோடனே பிரச்சனை நடக்குது. இப்ப குடும்பத்துல ஏன் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னா, தேவன் ஆணுக்கு கொடுத்த பொறுப்பை நான் இழந்து விட்டேன், தேவன் ஆணுக்கு கொடுத்த பொறுப்பை நான் மறந்தனாலதான் என் குடும்பம் இன்னும் சீரழிஞ்சு கொண்டே இருக்கு, என் குடும்ப வேதத்தை விட்டு தூரம் போயிட்டே இருக்கு. இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துகிற ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வைத்திருக்கிற ஒரு மனுஷன். தியான பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவன் இரண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, தேவன் ஆதாமுக்கு துணையை ஏற்படுத்துகிறார். ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வருகிறார், ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார். ஏவாளினுடைய படைப்பு தேவனுடைய திருமண நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஏவாளை படைத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய திருமண நோக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆதாமுக்கு ஒரே ஒரு துணை தான் கொண்டு வந்தார். ஆதாமுக்கு இன்னொரு ஆணை கொண்டு வரல, அல்லது பல பெண்களை கொண்டு வரல, அல்லது பல ஆண்களை கொண்டு வரல. ஆதாமுக்கு ஒரே ஒரு பெண்ணை கொண்டு வந்தார். அந்த ஒரு பெண்ணு தான் அந்த ஆதாமோடு இருக்கணும். அந்த ஒரு பெண்ணை கொடுத்துட்டு தான் தேவன் சொல்றாரு 24வது வசனத்துல, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான். இப்ப இசைந்து இருப்பான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இசைந்து இருத்தல் அப்படின்னா அது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ட் ஃபாஸ்ட். இப்ப ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னா அது ஒரு நிரந்தரமான உறவு. இப்ப
இப்ப கணவன் மனைவி உறவு என்பது அது நிரந்தரமான பிரிக்க முடியாத உறவு. இப்ப இன்னைக்கு இந்த சமுதாயம் விவாகரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை வந்தா பிரிஞ்சிடுவோம், பிரச்சனை வந்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், அல்லது நான் எங்கேயாச்சும் வெளியே ஓடிடுவேன். இதுதான் பிரச்சனை. அந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ண முடியாம எல்லாரும் எஸ்கேப் ஆகி இந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியே போறோம். தேவன் திருமணத்திற்காக கொடுத்த நோக்கத்தை மறந்துட்டோம். தேவன் ரெண்டு பேரும் இசைந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா ரெண்டு பேரும் நிரந்தரமான உறவு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தான் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க மேற்கோள் காட்டி கணவன் மனைவி உறவு என்பது அது நிரந்தரமானது, அது பிரிக்க கூடாத ஒரு உறவு என்று சொல்றார். இப்ப தேவன் ஆதாமை மட்டும் படைச்சிட்டு ஆதாமே நீ நிரந்தரமா இருக்க போறன்னு சொல்லல, அந்த உறவுல நிரந்தரம் சொல்லல, ஏவால கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இது நிரந்தரமான உறவு. ஏவால கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரும் அங்க 23 வசனத்துல ஆதாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு தேவன் என்ன சொல்றாரா, இதை ஆசீர்வதித்து சொல்றாரு இந்த உறவானது கணவன் மனைவி உறவானது நிரந்தரமானது. இப்ப தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார், தேவன் அது நிரந்தரமாக இருக்கிற ஒரு உறவாக வைத்திருக்கிறார். ஏவாளை எதுக்கு கொடுத்திருக்கா, ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு பொழுது போற வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கிறது மேரேஜ் கிடையாது, எனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் வாழ்றேன், எங்களுக்கு போர் அடிச்சிச்சு நான் விட்டு போயிடுறேன். அதனாலதான் லிவிங் ரிலேஷன்ஷிப் தப்பு, வேதத்துக்கு விரோதமானது. இன்னைக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் சொல்றாங்க கல்யாணத்தை பத்தி பேசுவோம், ஆனா இப்போதைக்கு அதை பத்தி பேசாது எனக்கு பயமா இருக்கு. அடுத்து இன்னொரு சில பேர் சொல்றான் கல்யாணமே வேணாம் நான் தனியா இருந்துக்கிறேன். இது தேவன் ஏற்படுத்திய வழிமுறை அல்ல. தேவன் ஆணையும் பெண்ணையும் இணைத்து இவங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா வாழணும், என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நிரந்தரமாக பிரிக்க முடியாத ஒரு உறவு கணவன் மனைவி உறவு. பிரிவு என்பதை இந்த உறவுல தேவன் ஏற்படுத்தவே இல்லை. தேவன் பிரச்சனை வரும்போது நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்லவே இல்லை. தேவன் பிரிவை ஒருபோதும் ஏற்படுத்தல. கணவன் மனைவி உறவு என்பது எப்பொழுதும் இணைந்திருக்கிற நிரந்தரமான உறவு. எவ்வளவு சண்டை போட்டாலும், எவ்வளவு மனஸ்தாபங்கள் வந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் போனாலும் இந்த உறவானது நிரந்தரமான உறவு. அது தேவன் ஏற்படுத்தியிருக்கார். தேவன் அப்படிதான் படைப்புல உண்டு பண்ணினார், தேவன் படைப்புல இப்படிதான் கொண்டு வந்தார். அப்படி இந்த ஏவலை கொடுத்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம 20 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவையிலும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டால் ஆதாமுக்கோ ஏற்ற துணையினம் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு ஐந்து நித்திரையை வரப்பினார், அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அழைத்தார். தேவனாய கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விலா எலும்பினால் எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறார், இவள் மனுஷன் இடத்தில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவள் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள் என்று பார்ப்போம். 18 வசனத்துல பார்க்கும்போது ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. அந்த ஏற்ற துணையாக இந்த ஏவாளை கொடுத்தார். இப்ப குடும்பத்துல மனைவியோடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, செயல்படுத்தும் பொறுப்புகளை செய்த ஆணுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையாக, ஒரு தோழமையாக, ஒரு பால் உறவு கொள்ளக்கூடிய ஒரு விதத்துல தேவன் கணவனையும் மனைவியும் படைத்திருக்கிறார். தேவன் ஒரே ஒரு ஏற்ற துணையை மனைவியாக கொடுத்திருக்கிறார். அந்த ஏற்ற துணை அப்படின்னு பேசும்போதுதான் இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். துணை என்று சொல்லும் போது இவன் என்னுடைய ஹெல்பர் தான், ஒரு துணை தான், எனக்கு உதவியா. இப்ப உதவியால் நம்ம என்ன நினைச்சிடும் அப்படின்னா எனக்கு கீழானவள். ஆணுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு, மனைவியை எப்பொழுதும் சரிசமமா நினைக்க மாட்டோம், மனைவியை எப்பொழுதும் கனமா நினைக்க மாட்டோம், மனைவியை எப்பொழுதும் இவ எனக்கு கீழானவள், இவ எனக்கு கீழானவள் தான் அப்படின்றதுதான் ஆணுடைய எண்ணமா இருக்கு. அது நம்ம எங்கிருந்து அதுக்கு உதாரணம் எடுக்கிறோம்னா, நீ ஏற்ற துணை தானே அப்படின்னு. இப்ப துணை என்று பார்க்கும்போது வேதம் அதற்கு வேறு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த துணை என்ற வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டுல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அநேக இடத்துல கடவுளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, நம்ம யாத்ராகமம் 18:4 வாசிக்கலாம். என் பிதாவாகிய தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். யார் துணை நிற்கிறா? இந்த துணை என்ற வார்த்தை தான் இங்கேயும் ஏற்ற துணை என்ற வார்த்தையாக மூல வாசலையும் பயன்படுத்தப்படுது. இப்ப தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னா, அது தேவனுடைய குணாதிசயத்தையும் தேவனையும் குறைத்து எட போடல. கடவுள் எனக்கு துணையா இருக்கிறார், கடவுள் நீங்க கீழே உள்ளவங்க தான் வேதம் சொல்லல, கடவுளே எனக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய குணாதிசயத்தை அது குறைத்து மதிப்பிடவில்லை. இப்ப தேவன் பெண்ணை தனது சாயலாக படைத்தார். தனது சாயலாக படைத்து மனிதன் இடத்துல கொடுக்கும் போது ஆண் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த சாயலை குறைத்து மதிப்பிடுறான். ஏன்? அது துணை என்ற ஒரு வார்த்தைனால. தேவனுடைய குணாதிசயம் துணை என்ற வார்த்தையோடு எப்படி மட்டுப்படாமல் போகுதோ, அதே போலதான் மனைவி மனைவியோடைய குணாதிசயம் மட்டுப்படவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம சங்கீதம் 20 எடுத்துக்கலாம். 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உண்மை ஆதரிப்பார். ஒத்தாசை என்ற வார்த்தை துணை என்ற வார்த்தையோடு ஒத்து போகிறதாக இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 33:20 வாசிக்கலாம். சங்கீதம் 33:20 வாசிக்கும் போது, நம்முடைய ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமா இருக்க. தேவன் நமக்கு துணை. வேதம் தொடர்ச்சியாக தேவன் எனக்கு துணை என்று சொல்லும் போது அதை மேன்மையாக பேசுகிறது. ஆண்கள் நல்லா கவனிச்சுக்கணும், கணவன்மார்களாக கவனிச்சுக்கணும். அது துணை என்ற வார்த்தை ஒருபோதும் பெண்ணை மட்டுப்படுத்தவில்லை. தேவன் துணையாக இருக்கிறார் என்று பார்க்கும்போது அது எனக்கு பலத்தை சேர்க்கிறது. தேவனுடைய மகிமை இன்னும் அதிக மகிமையாக இருக்கிறது. அதே போல மனைவியை ஏற்ற துணை என்று சொல்லும் போது அது ஆணுக்கு கீழானவள் என்று வேதம் ஒருபோதும் போதிக்கவில்லை. ஆணுக்கு கீழானவள், ஆணுக்கு அடிப்பு, ஆணுக்கு கீழாக மட்டம் தட்டுவதாதி வேதம் ஒருபோதும் படைக்கவில்லை. ஆனால் ஏவாளை ஆணுக்காக படைத்தார். நல்லா புரிஞ்சுக்கோ, மட்டுப்படுத்துறதுக்காக படைக்கல, ஆதாமோடு நிரந்தர உறவாக இருக்கும்படி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக எல்லா விதத்திலும் தேவன் கொடுத்த இந்த பொறுப்பை இருவரும் சேர்ந்து செய்வதற்காக, சேர்ந்து செயல்படுத்துவதற்காக இதுல ஏவாள் படைக்கப்படுறது. ஆனா ஆண் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த முடிவுகளை முன்னெடுக்கவும் அந்த செயல்களை தொடங்குவதற்கும் ஆதாம் பிரதானமானவர். ஏவாள் இவர்களோடு இணைந்து சரிசமமாக இருவரும் இணைந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஏவாள் ஆணுக்கு உதவுபவள், ஆணோடு இருக்கிறவள், ஆணோடு இருக்கணும், ஆணுக்கு உதவணும். ஆண் பெண்ணுக்கு ஏற்ற துணை என்று சொல்லல, பெண்ணே ஆணுக்கான ஏற்ற துணை. இருவரும் சேர்ந்து தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றவர். இதுதான் தேவன் படைப்புல கொடுத்த கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுத்த பொறுப்புகள். ஆணுடைய நோக்கம் என்ன, பெண்ணுடைய நோக்கம் என்ன, பெண்ணை தேவன் எப்படி படைத்திருக்கிறார், ஆணை எப்படி படைத்திருக்கிறார், இதெல்லாம் அதிகம் 3 முடிஞ்சு போச்சு. பாவத்தினுடைய விளைவுனால மனிதன் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறந்துட்டான். பாவத்தினுடைய விளைவுனால மனைவி தன்னுடைய நிலையை மறந்துட்டான். அந்த பாவத்தினுடைய சாபமாக என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே உல்டாவாயிடுச்சு, எல்லாமே மாற்றப்படுது. மனிதன் நோக்கத்தை மறந்துடுறான், ஏவாளுக்கு துணையா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏவாள் அந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை செஞ்சுட்டு இருக்கிறான், அந்த செயல்படுத்தும் பொறுப்புகளை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட பாவத்தினால நிறைந்திருக்கிற குடும்பம் மறுபடியும் கட்டப்படணும்னா வேதம் இல்லாம கட்டப்படும். மறுபடியும் தேவன் படைத்த அந்த நோக்கத்திற்குள்ளாக வரணும். மறுபடியும் தேவன் என்ன காரியத்துக்காக குடும்பத்தை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்திற்குள்ளாக வரணும் அப்படின்னா வேதம் இல்லாம வர முடியாது. வேதம் அடிப்படையா ஒரு விஷயத்த சொல்லுது, ஆணுக்குன்னு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பெண்ணுக்குன்னு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ரெண்டு பேரும் திருமணத்துல இணைத்து அது நிரந்தர உறவாக வைத்திருக்கிறார், பிரிக்கப்பட முடியாத உறவாக வைத்திருக்கிறார். தேவ சாயல படைத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மனைவி நேரத்துல இந்த பொறுப்பை மறந்துடுறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னு தெரியாம வாழ்றோம். படைப்பு சொல்லுது, தேவன் மனிதனை சிருஷ்டித்து நோக்கத்தை கொடுத்து அந்த நோக்கத்தை செயல்படுத்தும்படியாக திருமணத்தில் கணவனையும் மனைவியும் படைத்தார். அந்த நோக்கத்தினுடைய அந்த நோக்கத்தினுடைய நிறைவு என்ன அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தும். தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் தேவன் சொன்ன விதத்துல நான் செஞ்சு தேவனை மகிமைப்படுத்துவதுதான் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நோக்கம். என்னுடைய குடும்பம் தேவனை மகிமைப்படுத்துதா? என்னுடைய குடும்பம் தேவன் சொன்ன பொறுப்புகளை செய்தா? ஒரு கணவனாக நான் என்னுடைய குடும்பத்துல அந்த தேவன் கொடுத்த நோக்கத்தை செய்வதற்கு முன் வருகிறேனா? ஒரு மனைவியாக நான் என்னுடைய கணவனோடு இணைந்து தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை செய்வதற்கு நான் முன் வந்து குடும்பமாக நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அநேக நேரத்துல இந்த பெண்களை குறித்ததான நம்ம மட்டமான எண்ணம் என்ன செய்யுது அப்படின்னா இதை முற்றிலுமாக சீர்குலைக்கும். அதே போல மனைவிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் சரியில்லை அதனால நான் எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன்னு செய்யறதுனால அது குடும்பத்துல பிரச்சனை வளவிக்கு. இன்னைக்கு சந்தோஷமா குடும்பத்துல வாழ முடியாததுக்கான காரணம் பொறுப்பு தெரியல. இரண்டாவது, பொறுப்புகளை நாம் கணவன் செய்ய வேண்டிய பொறுப்பை கணவன் செய்யாம மனைவி செய்ய வேண்டிய பொறுப்பை மனைவி செய்யாம இருக்கிறதுதான் காரணம். எப்படி இந்த பொறுப்புகளை சரி செய்வது? வேதம் இந்த பொறுப்புகளையும் குடும்பத்தையும் எப்படி கட்டமைக்க சொல்லுது என்பதை நம்ம வருகிற மாதத்துல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அடிப்படையா பார்க்கிற விஷயம், தேவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொறுப்பு கொடுத்திருக்கார். தேவன் ஆணுக்குன்னு பொறுப்பு கொடுத்திருக்கார், பெண்ணுக்குன்னு பொறுப்பு கொடுத்திருக்கார். தன்னுடைய சாயல படைச்சிருக்கிறார், தன்னுடைய சாயல படைக்கப்பட்டு தன்னை போல தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஆண்டு கொள்ளும்படியாக ஒரு ரெஸ்பான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஹெட்டாக அவங்களை வைத்திருக்கிறார். அந்த ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யும்படியாக ஆணை இன்னும் அதிக விசேஷமாக தன்னுடைய கட்டளைகள் எல்லாம் நேரடியாக கொடுத்து தன்னுடைய ஒழுக்கங்களை கொடுத்து தன்னுடைய கட்டளைகளை கொடுத்து இந்த பொறுப்புகளை நேரடியாக கொடுத்து குடும்பத்தை வழிநடத்தும்படியாக தேவன் கணவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கார். வேதபூர்வமாக கணவனாகும் வேதபூர்வமான மனைவியாகும் வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவராக. ஆமென்.